الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم، وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين، إنك حميد مجيد. صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين. وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، إن التقوى رأس الأمور، واتقوا الله سرا وعلانية، أما بعد، فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون. صدق الله العظيم.
سرو புகழ புகழ்ச்சியும் ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரைத்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹுவின் பெயரை கூறேண்டிய ஹுதுபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். சலாத்தும் சலாமும் இம்மொயிரிலும் மேலான ஹதரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும், அன்னாரின் அடிச்சுவடுகளை அனுபவம் பிசகாத தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்டாருமே சஹாபாக்கள், சாபியாவுன்கள், சபவு சாபியின்கள், முஸ்லிமான மோமினான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமா. அல்லாஹினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அல்லாஹினுடைய மாளிகையிலே நேரகாலத்தில் வந்திருக்கக்கூடிய அல்லாஹுவை நல்லடியார்களே, அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்த தக்குவாவோடு வாழ்ந்து கொள்ளுமாறும் அடி நினைக்கும் அப்பாலுங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளையிட்டு வைக்கிறேன். எனவே எல்லா சந்தர்ப்பங்களும் இந்த அல்லாஹுவை பயந்து இந்த உலகத்திலே வாழ்ந்து நாளைய மறுமையிலே ஜன்னத்துல் சிறுதோசை கூலியாக பெற்ற கூட்டத்திலே அல்லாஹ் அனைவரையும் சேர்த்துக் கொள்வானான். அன்பான அல்லாஹுவை நல்லடியார்களே, வாலிபர்கள் வெளியிலே சாஞ்சி கொண்டிருக்கிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ். அவங்க எல்லாம் அவங்களுக்கு பரக்கசிமா கொஞ்சம் முன்னுக்கு வாங்க, கொஞ்சம் முன்னுக்கு வாங்க, அல்லாஹ் பரக்கசிமா அப்படியே வாங்க முன்னுக்கு. அல்லாஹ் அவங்களோட வாழ்க்கையில பரக்க செய்வார். நம்மளோட வாலிபத்தை அல்லாஹ் பொருந்தி கொண்ட வாலிபமாக நாளைய மறுமையில ஏழு சாரார்கள் நிழல் கொடுக்கிறான், அதுல ஒரு சாரார்கள் வாலிபர்கள். அதனால் அந்த வாலிப கூட்டத்தில் அல்லாஹ் இவன் அனைவரையும் சேர்த்துக் கொள்வானாக. பள்ளி உள்ள நாங்கள் வாரத்துல ஒரு கிள வாரத்துல ஒரு நாள் வாரம் நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி, எங்கட குறைகளை திருத்தி கொள்வதற்காக வேண்டி, அதனால இன்ஷா அல்லாஹ் முன்னுக்கு வாங்க, அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையில பரக்க செய்வான். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலா இந்த உலகத்திலே சிறந்த இடமாக, இந்த உலகத்திலே சிறந்த உயர்வான கண்ணியமான இடமாக அல்லாஹ் தந்திருப்பது அல்லாஹுடைய மஸ்ஜித். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா. ஊர்களில் அல்லாஹுக்கும் மிகவும் விருப்பமான இடம், ஊர்களில் மிகவும் அல்லாஹுக்கும் விருப்பமான அன்பான அல்லாஹுவை சந்தோஷப்படுத்தக்கூடிய இடம் இருக்குமாக இருந்தால் அந்த உலகத்தில் மிகவும் சந்தோஷமான ஒரு இடம் அது மஸ்ஜிது தான். இன்னைக்கு உலக அதிசயங்கள் எத்தனையோ விடயங்களை நாம பார்த்திருக்கிறோம், கண்ணியமானவர்களே அங்கெல்லாம் சந்தோஷம் கிடையாது. எனவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மஸாஜிதுஹா. ஊர்களிலே அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான இடம் மஸ்ஜிது தான். மஸ்ஜிது என்ன கிடைக்குது? அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்குது, அமைதி கிடைக்குது, பரக்கத்து கிடைக்குது. அல்லாஹ் என்னென்ன விஷயங்களை எல்லாம் எங்களை தீனுக்கு அவனை பயன்படுத்த நாடுகிறானோ அதெல்லாம் ஆணி வேறாக இருப்பது மஸ்ஜிதாக இருக்குது. ஊர்களில் அல்லாஹ்வுக்கு மிக வெறுப்பானது கோபமானது எது என்றால், கடைசியர்கள் சொன்னார். பாருங்க, ஒரு முஸ்லீம் அல்லாஹ்வை வச்சு தூரமாக உரியவனாக இருந்தால் அவன் கடை தெருவில் இருக்கின்ற போதுதான் தூரமாகிறான். பள்ளி உள்ளே வருகின்ற வித்தியாசமான ஒரு எங்களுக்கு பயம், வித்தியாசமான ஒரு உணர்வோடு நாங்கள் இருக்கிறோம். ஆனா பள்ளியை விட்டு வெளியில பஜாருக்கு போனா பஜார்ல தான் குழப்பமா பிரச்சனையா? சந்தோஷமா இருக்கின்ற நண்பர்களை எப்படி பிரிக்கிறது? சந்தோஷமா இருக்கிற குடும்பத்தை எப்படி பிரிக்கிறது? இதுதான் அங்க பஜார்கள் தீட்டப்படக்கூடிய தீட்டமாக இருக்கு. கண்ணியமானவர்களே, எனவே அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடம் மஸ்ஜித், அல்லாஹ்வுக்கு கோபமான இடம் கடை தெருவு என்று சொல்லலாம் சொன்னாங்க. அதே போல சொல்லலாம், அலை வசல்லம் அவர்கள் இந்த மஸ்ஜித் சிறப்புகள் ஏராளம் சொல்லி தந்தார். ஒரு ஊரில் முஸ்லீம்கள் வாழ்கின்றார்கள் என்பதற்குரிய அடையாளம் தான் ஒரு ஊரிலே மஸ்ஜித் இருப்பது. அல்லாஹ்வுடைய நினைவு சின்னங்கள் ஒன்றுதான் மஸ்ஜித். முஸ்லீம்கள் ஒரு ஊருகின்றில் முஸ்லீம்கள் ஒரு ஊரில் வாழ்கிறார்கள் என்பதற்குரிய அடையாளம் மஸ்ஜித். ஒரு ஊரை அல்லாஹ் அழிக்க நாடினால் முதலாவது அல்லாஹ் பார்க்கிறான் அங்குள்ள மஸ்ஜிதை பார்க்கிறான். மஸ்ஜிதோடு மக்கள் சிறப்பாக இருக்கிறார்களா? மஸ்ஜிதுக்கு மக்கள் வந்து போகின்றார்களா? மஸ்ஜிதினூடாக இவருடைய தேவைகள் எப்படி இருக்கிறது? அல்லாஹோடு எப்படி நெருக்கத்தை பெற்றிருக்கிறார் என்பதை அல்லாஹ் பார்க்கிறான். மக்கள் அந்த ஊர் ஜமாத்தார்கள் மஸ்ஜிதோடு சிறப்பாக இருந்தால் அல்லாஹ் அந்த ஊருக்கு இறக்கக்கூடிய சோதனைகள் அப்படியே இறக்காம இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய்த்தான் அப்படியே மேல போயிரு சோதனை. மஸ்ஜிதுல யாரெல்லாம் சிறப்பில்லையோ அல்லாஹ் அந்த சோதனையை அந்த ஊர் மீது இறக்குவார். எனவே எந்த அளவு நாங்க மஸ்ஜிதோட சிறப்பா இருக்கிறோமோ அந்த அளவு எல்லாம் நிறைய மாற்றங்களை வாழ்க்கையில கொண்டு வருவோம். மஸ்ஜித் என்பது முஸ்லிம் சமுதாயத்தின் இதயம் போல, ஒரு முஸ்லிம் சமுதாயத்தின் இதயம் போல. ஒரு மனிதனுக்கு இதயம் இல்லை என்றால் அந்த மனிதனால் இயங்க முடியாது. எனவே முஸ்லிம் சமுதாயத்தினுடைய இதயம் தான் மஸ்ஜித். இந்த சமுதாயம் மஸ்ஜிதினூடாக இயக்கப்பட வேண்டும், மஸ்ஜிதினூடாக வழிநடத்தப்பட வேண்டும், மஸ்ஜிதினூடாக கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். மஸ்ஜித் என்பது பள்ளிவாயில் என்பது வெறுமனே இபாதத் செய்யக்கூடிய இடம் மட்டுமல்ல, தொழுகைக்கு மட்டுமல்ல மஸ்ஜித். நோம்பு வந்தா தொழுகை அந்த இபாதத்துக்களை செய்வதற்கு மட்டுமில்ல, மஸ்ஜித் என்பது இபாதத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கல்விக்கூடமாக இருக்க வேண்டும். முஸ்லீம் முஸ்லீம்களுக்கிடையிலான உறவு, முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கான உறவெல்லாம் இந்த மஸ்ஜிதுடாக செய்யப்பட வேண்டும். கண்ணியமானவர்கள், சில ஊர்களை பார்த்தா கவலை என்னன்னா அந்த மக்களும் அந்த மக்களும் அந்த ஊர்வாசிகள் அந்த ஊர்வாசிகளும் தான். அக்கம் பக்கத்துல உள்ள மாற்று மத சகோதரர் எந்த தொடர்புமே இல்லை, அவங்களுக்கிடையில எந்த ஒன்றுகூடலும் எந்த சந்திப்புகளும் இல்லை, அவங்களும் அவர்களும் மட்டுமே இருக்கிறார். இன்றைய காலத்தை பொறுத்தல் அப்படி சிறுவராது. கண்ணியமானவர்களே, நாம் எல்லோரும் அந்நிய ஒன்னியமாக கலந்து வாழ்கின்றோம். எனவே நாம் வியாபாரத்துக்கு போனால் அவர்களை சந்திக்கின்றோம், பயணம் போனால் அவர்களை சந்திக்கின்றோம், அதே போல பொதுவான பங்கன்களில் கலந்து கொண்டு அவர்களை சந்திக்கின்றோம். அதே போன்று ஒரு ஊர்ல இருக்கின்ற போது நாம் அவர்கள் ஒன்றை கலந்திருக்க வேண்டும், அவர்களுக்கு பண்பாடுகளை காட்ட வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, மஸ்ஜித் என்பது மிகப்பெரிய இபாதத் செய்யக்கூடிய இடம் மட்டுமல்ல, இபாதத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கல்விக்கூடமாக இருக்க வேண்டும். சொல்லலாம், வளைவனுடைய காலத்துல மஸ்ஜித் மிகப்பெரிய ஒரு வைத்தியசாலையாக இருந்தது, நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கின்ற இடம். அது மாத்திரமல்ல, ஆன்மாவுக்கு உள்ளத்திலே உள்ள நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய இடமாக மஸ்ஜித் இருக்கிறது. சில பாவிகளை பாவம் செய்யக்கூடிய மூதவிகளை கொண்டு பள்ளி தோட்டத்தில் அப்படியே கட்டி விடுவாங்க. கண்ணியமானவர்களே, பள்ளிக்கு வரக்கூடிய மக்களை பார்த்து அவர்கள் பிரிந்து விடுவார்கள், அவருடைய வாழ்க்கையை அப்படியே மாற்றிக் கொள்வார்கள். எத்தனையோ கல்லர்களை இந்த பள்ளிவாயுடைய சூழல் மாற்றிருக்கிறது, எத்தனையோ பாவிகளை இந்த பள்ளிவாயுடைய சூழல் அவர்களை சீதேவியை ஆக்கியிருக்கிறது. கண்ணியமானவர்களே, எனவே மஸ்ஜித் என்பது இந்த உலகத்திலே மிகவும் முக்கியமான ஒரு இடம், அல்லாஹ்வுடைய அருள் இறங்கக்கூடிய இடம், மனிதனுடைய உள்ளத்துக்கு அல்லாஹ் நிம்மதியை கொடுக்கக்கூடிய இடம். எனவே மஸ்ஜிதோடு நாம் அதிகமாக தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த மஸ்ஜித் அல்லாஹ்வுக்கு சொந்தமான, இதுல யார் சொந்தம் கொண்டு வர அடிமையாக? வன்னல் மசாஜித லில்லாஹ், இந்த உலகத்தில் உள்ள பள்ளிவாயில் எல்லாரும் எல்லா பள்ளிவாயில் உலகத்தில் உள்ள எல்லா பள்ளிவாயிலும் அல்லாஹ்வுக்கு சொந்தம். ஒரு மஸ்ஜித ஒரு தனவந்தரால் பள்ளி கட்டப்படலாம்,
ஒரு ஜமாத்தினரால் பள்ளி கட்டப்படலாம், ஒரு ஊர்வாசியால் பள்ளி கட்டப்படலாம், அல்லது வேற ஒரு நாட்டினுடைய பணத்தால் பள்ளி கட்டப்படலாம். எப்படி பள்ளி கட்டப்பட்டாலும் இந்த பள்ளி வாயில் எல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தம். வக்குல்லில்லாஹி தஆலா, அல்லாஹ்வுக்காவடி வகுப்பு செய்றோம். பள்ளி வாயில் என்பது அல்லாஹ்வுக்கு சொந்தமான இடம், இங்க யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. பள்ளிக்கு யாருக்கும் வந்து போகல. கண்ணியமானவர்களே, எனவே மஸ்ஜித் என்பது அது அல்லாஹ்வுடைய இடம், அங்கு அமைதியும் அருளும் கிடைக்கக்கூடிய இடம், ஒரு மனிதனுடைய உள்ளத்துக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய இடம், பள்ளிவாடிய சூழல் எத்தனையோ மக்களை நல்லவர்களாக மாற்றியிருக்கக்கூடிய இடம் இந்த மஸ்ஜிதாக இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா. யார் இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு அமைதியையும் அருளையும் தேடி கொடுக்கக்கூடிய, மக்களை எல்லாம் வழிகேற்று இருந்து நல்லவர்களா ஆக்கக்கூடிய, எத்தனையோ உதவிகளை சீதேவிகளை ஆக்கக்கூடிய இந்த மஸ்ஜிதை, யார் இந்த உலகத்திலே ஒரு மஸ்ஜிதை கட்டுகின்றார்களோ அவருக்கு அல்லாஹ் சுவர்க்கத்திலே ஒரு வீட்டை கட்டி கொடுக்கிறார். சுபஹான் அல்லாஹ், எவ்வளவு பெரிய சிறப்பு அல்லாஹ் வச்சிருக்கிறார் அந்த மஸ்ஜிதுக்கு. அந்த மஸ்ஜித் அல்லாஹுக்காக வந்து கட்டப்படக்கூடிய மஸ்ஜித், அதனூடாக பெரிய முன்னேற்றங்கள், பெரிய சமூக சேவைகள் செய்யப்பட வேண்டும். சமூக சேவைக்கு ஆணி வேறாக, சமூக சேவையின் உத்தலமாக மஸ்ஜித் இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, எனவே மஸ்ஜித் என்பது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. வானத்தை படைத்து இந்த பிரமாண்டமான வானமே அல்லாஹ்வுக்கு சொந்தம் என்று சொன்ன அல்லாஹ், இந்த பிரமாண்டமான பூமியை படைத்து பூமியும் அல்லாஹ்வுக்கு என்று சொன்ன அல்லாஹ், நட்சத்திரங்களையும் இரவையும் பகலையும் படைத்து அதுவும் அல்லாஹ்வுக்கு என்று சொன்ன அல்லாஹ், அதே போன்று மஸ்ஜித் வாயே உள்ள உலகத்திலே இருக்கக்கூடிய எந்தெந்த நாட்டிலே மஸ்ஜித் இருக்கிறதோ அந்த மஸ்ஜித் எல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தம் என்பதாக அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கின்றார். எனவே கண்ணியமானவர்களே, மஸ்ஜித் என்பது பெருமதியான இடம். மஸ்ஜிதுடைய சிறப்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னதை போல மஸ்ஜிதுக்கு வந்து போகக்கூடிய மக்களுடைய சிறப்பையும் ஸல்லல்லாஹு சொல்லி தந்தார். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், யார் ஒரு மனிதன் மஸ்ஜிதோட தன்னுடைய உள்ளத்தை தொடர்பாக வைக்கிறார், பொருள் அளவல்ல, பணம் அளவல்ல, அறிவளவல்ல, மாறாக உள்ள சாதாரண பொது மகனுக்கும் உள்ளத்தை பள்ளியோடு தொடர்பாக்கலாம். பள்ளி உள்ள தொழுகைக்கு வராரு, அல்லது ஒரு ஜும்மாவுக்கு வருகிறார். நான் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய டைம்ல இந்த பள்ளிக்கு ஜும்மாவுக்கு வரோம், ஏனைய காலங்களில் வேறு இடங்களுக்கு தொழ போறோம். கண்ணியமானவர்களே, எப்ப அடுத்த வக்து வருகிறது, எப்ப அடுத்த நேரம் வருகிறது என்று எதிர்பார்த்திருக்கிறோம். பள்ளியை விட்டு வெளியே போனால் எப்ப பள்ளி உள்ள வருவோம் என்ற அந்த உள்ளத்த பள்ளியோடு தொடர்பாக வைத்திருக்கிறோம் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னால், கியாமத்துடைய நாள், சூரியன் லட்சக்கணக்கான மைல்களுக்கு அப்பா இருக்கக்கூடிய சூரியன் கண்ணு கெட்டுகின்ற அளவுக்கு எல்லாம் கொண்டு வருவான். நாளைய கியாமத்துடைய நாளிலே யாருக்கும் அநியாயம் செய்ய முடியாது, யாருக்கும் அல்லாஹ் அநியாயம் அளிக்க மாட்டான். அல்லாஹ் கொடுத்த தீர்ப்பு தான் இறுதி தீர்ப்பு. இந்த உலகத்திலே அல்லாஹ் எண்ணி கொடுத்த மூச்சுகளும், அல்லாஹ் இந்த உலகத்திலே எங்களுக்கு வாழ்வதற்காக நீ போட்ட ரிசுக்கு முடிஞ்சுவிட்டால் நாங்கள் மூத்தாகி விடுவோம். மூத்தா போனதுக்கு பின்னால் நாளைய வறுமையிலே அல்லாஹ்வுடைய ஆட்சி இருக்கும். சில மனிதர்களுடைய பாவங்களின் காரணமாக சில மனிதர்களை கரண்டை கால்வளைக்கு வேலை புலிக்கொள்ளும். இன்னும் சில மனிதர்களுடைய, அதாவது முழங்கால் வரைக்கும் வேர்வை இருக்கும், இன்னும் சிலருடைய கழுத்து வரைக்கும் வேர்வை மூடிக்கொள்ளும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த நாள்ல ஒரு சாரதக்கள் தான் நிழல் கொடுக்கிறான், யாரு தெரியுமா? பள்ளியோடு தன்னுடைய உள்ளத்தை சுரபா வைத்துக் கொண்டவர். கண்ணியமானவர்களே, பள்ளியோடு ஒரு உள்ளத்தை சுரபாக்கினாலே எவ்வளவு சிறப்புண்டா? ஒரு பள்ளியை கட்டுவதற்கு பணத்தை கொடுக்கக்கூடியவர்கள், ஒரு நிர்வாக சேவைக்கு 3-4 வருஷங்களை கொடுக்கக்கூடியவர்கள், பள்ளியுடைய ஹிதமத்தில் இருக்கக்கூடிய மாஜின்மார், ஹஜரத்துமார், ஹாபிதுமார், பள்ளிக்காக வந்து பள்ளி ஹஜரத்துமாருடைய சந்தானங்களை சில பகுதிகளில் தனவந்தர்கள் பொறுப்படுத்தியிருப்பார்கள். கொடுக்கக்கூடிய, அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கூலி கண்ணியமானவர்கள் சாதாரணம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அந்த பாக்கியத்தை எங்க எல்லாருக்கும் வழங்குவோம். குறைந்த அளவுகளை உள்ளம் கூட பள்ளியோடு சிறப்பாக இருக்கும். அதை விட மேலதிகமாக அல்லாஹ் அறிவை தந்தா அறிவை பள்ளிக்கு பயன்படுத்துவோம். பொருளாதாரத்தை தந்தால் பொருளாதாரத்தின் மூலமா பள்ளிக்கு நாங்கள் பயன்படுத்துவோம்.
எனவே கண்ணியமானவர்களை இந்த முறையில வாழ்ந்து கொள்வோம் என்றால் நிச்சயமாக பள்ளிக்கு வந்து போகக்கூடிய எங்களுக்கும் எல்லாம் நிறைய சிறப்பு தந்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் மஸ்ஜிதோடு சிறப்பா இருக்கிறாங்களோ, யார் மஸ்ஜிதுக்கு வந்து போகின்றார்களோ அவர்கள் யார் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அவர்கள் அல்லாஹ்வுடைய விருந்தாளி. அல்லாஹ்வுடைய விருந்தாளி. ஒரு வீட்டுக்கு விருந்தாளி வந்தா எங்களோட வேலையெல்லாம் அப்படியே வச்சுட்டு அன்றைய நாள் முழுக்க அந்த விருந்தாளிக்கு நாங்க சாப்பிடாத சாப்பாடெல்லாம், நாங்க வாய்க்கு ருசி பார்க்காத ருசியான உணவெல்லாம் அவங்களுக்கு கொடுத்து அவங்கள மகிழ வச்சு அன்றைய நாள் முழுக்க எங்களுக்கு வித்தியாசமான ஒரு சந்தோஷம், ஊர்ல உள்ள அதிசயமான இடங்களை எல்லாம் அவங்களுக்கு வந்து காட்டுவோம், உள்ள ஊட்டிகளுக்கு அறிமுகப்படுத்துவோம், எங்களோட அக்கம் பக்கத்துல உள்ள உறவுகளுக்கு எல்லாம் கொண்டு போய் காட்டுவோம். இதனால சாதாரண உலகத்துல உள்ள விருந்தாளி எங்களை வீட்டுக்கு வந்ததான அந்த அளவு அவருக்கு கண்ணியம் கொடுக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், யாரெல்லாம் மஸ்ஜிதுக்கு வந்து போகின்றார்களோ அவர்கள் எல்லாம் அல்லாஹ் விருந்தாளி. அல்லாஹ் விருந்தளித்தால், அல்லாஹ் அவர்களை கவனித்தால் கண்ணியமானவர்கள் எவ்வளவு பெரிய பாக்கியம். இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒரு மனிதன் பள்ளி உள்ள வந்திருக்கிறார், பொதுவோடு இருக்கிறார், ஒரு வக்த சொல்லுதுக்கு அடுத்த வக்த எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார், அவர்களுக்கு அவருடைய மலக்குமார்கள் துவா செய்கிறார். நாங்க அதான் கேட்கறதுக்கு முன்னால வந்துட்டோம், அல்லது ஹபீப் ஹுத்பா ஓதுறதுக்கு முன்னால வந்துட்டோம், ஒரு மணி வரைக்கும் பள்ளி உள்ள இருக்க போகும். கண்ணியமானவர்களே, நாங்க முறையாக வந்து பள்ளி உள்ள உட்கார்ந்தா எங்களுக்காக நீ மலக்குமார்கள் துவா செய்கிறார். என்ன துவா? மலக்குமார துவா. அல்லாஹ்ஃபிர்லஹுயா அல்லாஹ், இவருடைய பாவங்களை மன்னிச்சிடுயா அல்லாஹ், எங்களுக்காக நீ மலக்கு துவா செய்கிறார். இந்த உலகத்துல மலக்கு மாறவர பிரம்மாண்டமான ஒரு படைப்பொன்று கிடையாது. அல்லாஹுடைய படைப்புல விசாலமான படைப்பு மலக்கு மாறி, அல்லாஹுடைய கட்டளையை செய்யக்கூடியவர்கள். அல்லாஹுக்கு அணு அளவு மாறு செய்ய மாட்டார். அவர்களுக்கு திருமணம் இல்லை, ஊனுறக்கம் இல்லை. மலக்குமார் அல்லாஹ்வுடைய கடமைகளை செய்யக்கூடிய, அல்லாஹ்வுடைய வேலைகளை செய்யக்கூடியவர்கள். கண்ணியமானவர்களே, எனவே அந்த மலக்குமார்கள் எங்களுக்கு துவா செய்கிறார்கள், யா அல்லாஹ் இந்த அடியாருடைய பாவத்தை மன்னிச்சிடு, வரஹம்ஹு யா அல்லாஹ் இவருக்கு இரக்கம் காட்டிடுன்னு சொல்லி மலக்குமார் அல்லாஹ் ஒருத்தர் துவா செய்கிறார். எனவே கண்ணியமானவர்கள், அந்த துவாவுக்குரியவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் மஸ்ஜிதுக்குள்ளே வருகின்ற போதாக கொள்ளவே. அதே போல சொல்லல்லாஹ் சொன்னார்கள், யார் மஸ்ஜிதோ துவா ஏற்படுத்துகின்றார்களோ, யார் இருட்டான நேரங்கள்ல, வெளிச்சம் இல்லாத நேரங்கள்ல, இரவு நேரங்கள்ல பள்ளிக்கு தன்னுடைய காலத்தை கழிச்சி வருகிறார், பள்ளியோடு தொழுகிறார், ஒவ்வொரு வக்தக்கும் பள்ளிக்கு வந்து தொழுகிறார் என்றால் சொல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், பின் நூர் இஸ்லாம், நாளைய கியாமத்துடைய நாள் அல்லாஹ் அவங்களுக்கு பரிபூர்ணமான வெளிச்சத்தை கொடுக்கிறார். மக்கள் எல்லாரும் இருள் இருள் என்று தடுமாறி கொண்டிருப்பார்கள், ஒருவர் இன்னொருவர் முட்டிக் கொள்வார். அப்படிப்பட்ட ஒரு அசாதாரணமான நிலை, அப்படிப்பட்ட அமளிதுமளியான ஒரு நிலையில ஒரு மனிதன் வெளிச்சம் கொடுக்கப்பட்டு துவக்க போவான் என்றால் அது யார் என்றால் இருளிலே மஸ்ஜிதுக்கு நடந்து வந்தவர்கள். எனவே கண்ணியமானவர்களே, இரவு நேரங்களிலே தொழுவது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். முனாபிக்களுக்கு கஷ்டமான தொழுகைகள், இரவு நேர தொழுகைலாம் ரொம்ப கஷ்டம் முன்னாப்பிக்களுக்கு. ஆனா கௌரவ பிரச்சனை, நாங்க பள்ளிக்கு போகாட்டி எங்களை செக்கனா கணக்கு எடுத்துருவாங்களேன்னு சொல்லி அந்த சிரமத்திலையும் உலகத்துக்காக வாண்டி பள்ளிக்கு வந்தாரு முன்னாப்பிக்க. எனவே கண்ணியமானவர்களே, நாங்கள் அல்லாஹ்விடத்தில் நல்லவர்களாக வேண்டுமா, நாளைய மறுமையிலே அந்த அருள் கிடைக்க வேண்டுமா, நாளைய மறுமையிலே வெளிச்சத்தோடு, நாளைய மறுமையிலே அந்த இருள் இருள் மக்கள்லாம் தடுமாறக்கூடிய சந்தர்ப்பத்திலே வெளிச்சத்தை பெற்றுக் கொள்ள வேண்டுமா, தொழுகையிலே பெற்றுக் கொள்வோம். எனவே கண்ணியமானவர்களே, இந்த மஸ்ஜிதினூடாக நாம் நிறைய சமூக சேவைகளை, சமூக பணிகளை செய்ய வேண்டும். எனவே இந்த மஸ்ஜிதிலே நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மஸ்ஜிதில் நடக்கக்கூடிய முறைகளையும் உங்களோடு பேசிக்கொள்வது பொருத்தமா இருக்கு நினைக்கிறேன். கனியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மஸ்ஜித் என்பது, மஸ்ஜித் என்பது எங்களுடைய வீட்டை போல மஸ்ஜிதை பயன்படுத்தலாம், எங்கட கடைக்கு வந்து போறது போல மஸ்ஜிதுக்கு வந்து போகலாம், எங்கட ஆபீஸ்ல இருக்கிறத போல மஸ்ஜிதில் இருக்கலாம். மஸ்ஜித் என்பது இது அல்லாஹ்வுடைய இடம், அல்லாஹுக்கு சொந்தமான. மஸ்ஜிதுக்கு ஒரு மனிதன் வர வேண்டுமா, வலது கால முன்வைத்து பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், அல்லாஹும்மா ஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மத்துக்க யா அல்லாஹ்,
உன்னுடைய ரஹ்மத்தின் வாயிலை எனக்கு திறந்து தருவாயாக, ரஹ்மத்தின் வாயிலை பள்ளியின் ஊடாக எனக்கு தருவாயாக, உன்னுடைய ரஹ்மத் இல்லாமல் எனக்கு சுவர்க்கம் நுழைய முடியாது, எனவே ரஹ்மத்துரிய வாயிலை எதிர்பார்த்து பள்ளி உள்ளே நுழைகிறேன் என்று ஊர் அடியார்களும் பள்ளி உள்ளே வருகின்ற போது அந்த துவாவை ஓதிவிட்டு வரவேன்.
இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள், எந்த மனிதன் பள்ளி உள்ளே வருகின்ற போது வலது கால் அல்லாமல் இடது காலை முன்வைத்து வந்தால் அந்த மனிதனுடைய நலவுகளை எல்லாம் அப்படியே எடுத்து விடுவான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நலவுகளையும் அல்லாஹ் கலட்டி விடுவதாக இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார். கண்ணியமானவர்களே, எனவே பள்ளியுடைய ஒழுக்கங்களை பேணிக் கொள்ள வேண்டும். பள்ளி உள்ளே வந்த துவாவை நாங்கள் ஓதி வருவதைப் போல ஏசிக்காவுடைய நீயத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். பள்ளியை விட்டு வெளியே போகின்ற போதும் துவாவை ஓதி இடது காலை வைத்து வெளியே செல்ல வேண்டும். கண்ணியமானவர்கள், பள்ளி உள்ளே வந்ததற்கு பின்னால் பள்ளி உள்ளே நாங்கள் தொழுகை, குர்ஆன் திலாவத், ஔராதுகள் ஓதி இந்த பள்ளியை அமல் செய்து பாதுகாக்கவே, மஸ்ஜிதை அமல் செய்து பாதுகாக்கவே. துரதிருஷ்டவசமான செய்தி என்னென்றால், கண்ணியமானவர்களே, சில மனிதர்கள் சோதனைகளின் போது மாத்திரம்தான் பள்ளி அணுகின்றார். தனக்கு ஒரு காய்ச்சல் வந்திருக்கிறது, நோய் என்று வந்திருக்கிறது, தன்னால் குணப்படுத்திக் கொள்ள முடியாது, தன்னுடைய குடும்பத்தினுடைய பணத்தை வைத்தும் செலவழித்துக் கொள்ள முடியாது, ஊர் மக்களுடைய ஜமாத்துடைய உதவி தேவைப்படுகிறது, ஒரு கடிதம் ஒன்றை வாங்கிக் கொள்வதற்காக வேண்டித்தான் பள்ளியோடு தோப்பாகிறார். கனியமானவர்கள், பாதுகாக்க வேண்டும். கடந்தகார சோதனையின் போது தங்களை பாதுகாத்துக் கொள்ள தங்களுக்கு அடைக்கலமாக இந்த மஸ்ஜிதை நிறைய பேர் பயன்படுத்திக் கொண்டார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மஸ்ஜிதோடு தொடர்பை ஏற்படுத்துவது என்பது எல்லா காலங்களும் மஸ்ஜிது தொடர்பாக இருக்க வேண்டும். சோதனைகளின் போது எத்தனையோ மக்கள் பள்ளியோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டார்கள். சோதனையின் போது அல்லாஹ் சோதனைகளை தந்து பள்ளியோடு எங்களை நெருக்கமாக்குகிறார். பள்ளியை தெரியாத எத்தனையோ மக்கள் கடந்த கால சோதனை போது பள்ளியை வழங்கிக் கொண்டார்கள். பள்ளியுடைய ஹசரத் யாரு, பள்ளியுடைய மஹாஜின் யாரு, பள்ளியுடைய நிர்வாகிகள் யாரு, பள்ளி எந்த இடத்தில் இருக்கிறது, பள்ளிக்கு சிறுவர்கள் அவர் தொழுகின்றார்கள் என்ற விடயங்களை அல்லாஹ் கடந்த கால சோதனையின் போது அல்லாஹ் எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார். எனவே கண்ணியமானவர்களே, சோதனைகள் போது அவஸ்தாவைக்கு தேவைக்கு மாத்திரம் பள்ளியை பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பவாதிகளாக நானும் நீங்களும் ஆகிவிடக் கூடாது. கவலையோடு பேசுகின்றேன். எனவே மஸ்ஜித் என்பது இந்த முஸ்லிம் சமுதாயத்தின் இதயம் போல, இந்த சமுதாயம் இந்த மஸ்ஜித் என்ற அந்த இதயத்தினூடாக இயக்கப்பட வேண்டும். எனவே முதலாவது பள்ளியுடைய ஒழுக்கங்களை பேணிக் கொள்ள வேண்டும். அமல் இபாதத்தை கொண்டு நாம் பள்ளியை பாதுகாக்க வேண்டும். பாருங்கள், நாங்கள் சொல்லக்கூடிய அதானை கொஞ்சம் எடுத்து பாருங்கள். அதில் அல்லாஹ் எவ்வளவு பெரிய தத்துவங்களை சொல்லித் தருகிறார். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் பெரியவன் என்று நாலு முறை சொல்கிறோம். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இந்த உலகத்தில் நாயன் கிடையாது. அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் உண்மையான தூதர். தொழுகையின் பக்கம் வாங்க, சுருக்கமா சொல்லிட்டு போறேன். கண்ணியமான தொழுகையின் பக்கம் வாங்க. அந்த ஒரு விஷயங்களையும் அல்லாஹ் அக்பர் நாலு முறை சொல்லுகிறோம், ஏனையவைகளை ரெண்டு ரெண்டு முறை சொல்லுகின்றோம். தொழுகையின் பக்கம் வாங்க, தொழுகையின் பக்கம் வாங்கண்டா மனிதர்கள் வரமாட்டார்கள். அடுத்து அடியிலே அல்லாஹ் சொல்லித் தருகின்றான், வெற்றி பக்கமாக, வெற்றி கண்ணியமான இந்த உலகத்திலேயே வெற்றி, மௌசா போனால் கபர்ல வெற்றி, சிராத்துல வெற்றி, மீசான்ல வெற்றி, ஆஹ்ராவுல வெற்றி, எல்லாவற்றையும் அல்லாஹ் துனியா ஆஹ்ரா ஈருலக வெற்றியும் அல்லாஹ் தொழுகையில வைத்திருக்கிறார். இந்த வெற்றி அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல வழங்கப்படுத்துறான். அங்க அல்லாஹ் ஃபலாஹ் என்று பயன்படுத்துகிறார். அஃப்லஹ், திடனாக முஸ்லீம்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். வெற்றியின் பக்கம் வாருங்கள். அல்லாஹ் அஸானிலே அழைக்கிறான், திடனாக வெற்றி பெற்று விட்டார்கள். அவருடைய தொழுகையில இறைச்சம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அதான் சொல்லிவிட்டால் கனிமன் ஆரம்பத்தில் அல்லாஹூ அக்பர் அல்லாஹூ அக்பர் நாலு முறை, அதுக்கு அடுத்ததா ஹயால சலா ஹயால சலா, அதுக்கு பின்னால திரும்பவும் அல்லாஹூ அக்பர். இந்த மனிதன் அல்லாஹும் மறந்து விட கூடாதுங்கிறதுக்காக வந்து மீண்டும் அல்லாஹூ அக்பர் அல்லாஹூ அக்பர் அல்லாஹ் பெரியவன். நீங்க தொழிற்சுலோ இருந்தா அவங்கள தொழிற்சுலோ பெருசல்ல, கொஞ்ச நேரம் பள்ளிக்கு தொழுவிட்டு போங்க. நீங்க உங்க தோட்டத்துல இருந்தா உங்களோட தோட்டம் பெருசல்ல. நீங்க ஒரு ஹயர்ல வாகனத்துல இருக்கிறீங்க, அந்த வாகனம் பெருசல்ல, அல்லாஹ் பெரியவன். கண்ணியமானவர்கள், இந்த சிந்தனை எங்கட உள்ளத்துல வரும், அமல் இபாதத்தை கொண்டு பள்ளியை பாதுகாக்கப்படும். ஒவ்வொரு ஆண்களும் பள்ளிக்கு வந்து தன்னுடைய தொழுகையில் நிறைவேற்ற வேண்டும். அதிலும் குறிப்பாக கண்ணியமானவர்களே, வாலிபர்கள் பள்ளியோடு தொடர்பாக வேண்டும். வாலிபர்கள் சக்தி உள்ளவர்கள், அஞ்சு நேரம் பள்ளிக்கு வந்து தொழுது போகக்கூடிய பழக்கம் எங்கள் இருப்போம். எனவே முதலாவது பள்ளியுடைய ஆதாபுகளை பேடிக்கொள்றது, இரண்டாவது அமல் இபாத செய்து இந்த பள்ளியை பாதுகாக்கணும், மூணாவது கண்ணியமானவர்களே பள்ளியுடைய சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும். நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல நிர்வாகத்தை தெரிவு செய்வோம். குறிப்பாக நிர்வாகம் பாதுகாப்பார்கள். பொதுவாக அனைவருடைய சொத்து தான் பைத்துல் மால், இந்த பொது சொத்துக்கள். பள்ளியுடைய டாய்லெட், பள்ளியுடைய நீர், பள்ளியுடைய ஃபேன், பள்ளியுடைய லைட், பள்ளியுடைய காபட், பள்ளியுடைய எல்லா புட்டுவம் எல்லாம் கண்ணியமானவர்களை நாங்க பாதுகாப்போம், நாங்க பாதுகாப்போம். ஒவ்வொருத்தர் நினைங்க, நான் பாதுகாக்க வேண்டும். பள்ளியுடைய சொத்தை பாதுகாத்தாத்தான் அல்லாஹ் எங்களுடைய சொத்தை பாதுகாப்பான். பள்ளியோட கண்ணியமா மரியாதையா நடந்தாத்தான் அல்லாஹ் எங்களோட கண்ணியமா நடப்பான். பள்ளியுடைய சொத்தை நாம வீணாக்கினால், பள்ளியுடைய சொத்துக்கு அநியாயம் செய்தால் கண்ணியமானவர்களே அல்லாஹ் எங்களுடைய பொருளாதாரத்தை அளிப்பான், அல்லாஹ் எங்கட பரம்பரையை பிடிப்பான். எனவே பள்ளியுடைய சொத்து பாதுகாக்கப்பட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கியாமத்து நாள் அதற்குரிய அடையாளங்கள் ஒன்றுதான், சில மனிதர்கள் பள்ளி சொத்தை தன்னுடைய சொத்தை போட்டு பயன்படுத்துவார். இன்னைக்கு சில பகுதிகளை பார்க்கிறோம் கண்ணியமானவர்களே, பள்ளி கடைய வாடகை கொடுத்திருப்பார்கள் 5-10 வருஷமா, அந்த பழைய வாடகை. ஆனா எங்கட ஒரு கடையை நாங்க வாடகை கொடுத்தா, எங்கட ஒரு வீட்டை வாடகை கொடுத்தா வருட வருடம் கடின எழுதியாத மாத்திரம் காணி விலை கூட பேச்சல விலை கூடி போகுது. எனவே 1000 கூட்டணும், இந்த வருஷம் 2000 கூட்டணும், ஒவ்வொரு காலமும் கூட்டிட்டு போறோம். கனியமானவர்களே, பள்ளியுடைய சக்தி ஆரம்பத்தில் கொடுத்த கடை மாதிரித்தான் இன்றைக்கும் அந்த கடைக்குது, பள்ளி கடைகள். சில வீட்டுல பேர் போடுறதே இல்ல, பள்ளிக்கு வந்தா பே. கனியமானவர்களே, பள்ளியுடைய விஷயத்துல கொஞ்சம் பேருதாக இருக்கவே, பள்ளியுடைய சத்தை நாம் எல்லாரும் பாதுகாக்கவே. கவலையான செய்தி கொஞ்சம் யோசித்து பாருங்க, எங்கட பள்ளியுடைய டொய்லெட்டுகளை கொஞ்சம் எடுத்து பாருங்க, வீடு துண்டுகள், செங்கல் துண்டுகள், பேப்பர்கள், இதெல்லாம் யாரு போடுறது? சாதாரண பொதுமக்கள் அல்ல, அல்லாஹ்வை தொழவடக்கூடிய தொழுகையாளிகள் பயன்படுத்தக்கூடிய டொய்லெட்டே இப்படி என்றால், தொழுகை இல்லாதவர்கள், அல்லாஹுடைய சிந்தனை இல்லாதவர்கள். கண்ணியமானவர்களே, எனவே பள்ளியை நாம் பாதுகாக்க வேண்டும். சில மனிதர் பள்ளி உள்ள வந்துதான் பழைய மெசேஜ் எல்லாம் பார்க்கறது, போன சுத்தம் பண்ண டிலீட் பண்றது. கண்ணியமானவர்களே, சில பள்ளியுடைய மாதங்கள் சொல்லுவார்கள், பள்ளியை கூட்டினா நிறைய தலைமுடிகள், தாடி முடிகள், நிறைய நகத்துண்டுகளை பார்க்கலாம் என்று சொல்லுவார். இது யாரு போடுறது? கண்ணியமானவர்களை, சொல்கையால் பள்ளியை நாம பாதுகாக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல ஒரு பெண் மவுத் ஆகிறாள். சஹாபாக்கள் அந்த தாயை இரவோடு இரவாக அடக்கம் செய்து விட்டார்கள். அடுத்த நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு பின்னால, சுபஹ் தொழுகைக்கு பின்னால சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள், அதாவது நேற்று ஒரு பெண் மவுத் ஆனால் இரவு, அந்த பெண்ணுடைய ஜனாதா செய்தியை எனக்கு நீங்க ஏன் சொல்ல இல்லை? சகாபாக்கள் ஆச்சரியப்பட்டார்கள், சாதாரண ஒரு பெண்ணே, அந்த பெண்ணை நாங்கள் கப்பன் செய்தோம், தொலைவித்தோம், அடக்கம் செய்து விட்டோம் நாயகமே, அவள் ஒரு சாதாரண பெண் தானே என்று சகாபாக்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
நீங்கள் சொல்லக்கூடிய பெண் சாதாரண பண்ண பெண் அல்ல. அந்த பெண்ணை இரவு நான் சுவர்க்கத்திலே கண்டேன் என்று சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொல்லிவிட்டு சொன்னார்கள். அந்த பெண்ணை சுவர்க்கத்திலே கண்டதும் ஆச்சரியமாக இருந்தது. உடனே ஜிப்ரேயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கேட்டேன், ஜிப்ரேயீலே என்ன காரணம் இந்த பெண் சுவர்க்கத்திலே இருக்கிறார்? அன்னஹா கானத் லதுல்கில் கஸாத அனில் மத் மினல் மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், பள்ளியிலே இருக்கக்கூடிய அழுக்குகளை அகற்றக்கூடிய தாய், அதனால் இந்த தாய்க்கு அல்லாஹ் சுவர்க்கத்திலே அந்தஸ்தை கொடுத்திருக்கிறார். மௌத்தான அடுத்த நாளே அந்த பெண் சுவர்க்கத்தை அனுபவிக்கிறார். மதீனாவுடைய பள்ளி வாயில் எங்க உள்ள பள்ளி வாயிலை போல அல்ல, இப்படி பேன் சுத்துகின்ற இப்படி மாபர் பிடித்திருக்கின்ற பள்ளி வாயிலில் அன்னைக்குள்ள பள்ளி வாயில் புகாரிலே ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, மலைகள் பெய்தால் சேரப்பக்கூடிய சேறுகள் சேராகக்கூடிய பள்ளி வாயில், அந்த பள்ளியை சுப்புர பண்ணக்கூடிய பெண்ணுக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்பு. எனவே கண்ணியமானவர்களே, எங்களுடைய பள்ளியை நாங்கள் தான் பாதுகாக்க வேண்டும், எங்களுடைய பள்ளிகளை நாங்கள் தான் சுத்தம் செய்ய வேண்டும். எனவே பள்ளியுடைய சொத்தை நாம் பாதுகாக்க வேண்டும், பாதுகாத்தால் அல்லாஹ் எங்களுடைய சொத்துக்களை பாதுகாப்பார். அதே போல நாலாவது விடயம் கண்ணியமானவர்களே, பள்ளியிலே தெரிவு செய்யப்பட்டிருக்கிற நிர்வாகிகளுக்கு உதவியாக, அதரத்துமாருக்கு உதவியாக, மாதின்மாருக்கு உதவியாக, அவங்க இல்லாத சந்தர்ப்பங்கள்ல நாங்க அந்த கடமை செய்வோம், அந்த பொறுப்பு செய்வோம். இன்னைக்கு சிலர் நினைக்கிறார்கள், ஒரு நிர்வாகத்துக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துட்டா எப்படியாவது அவங்க செஞ்சுட்டு போட்டு விட்டு அவங்கள தலையில புரிய விட்டுருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பொறுப்புதாரிகள் சிறந்தவர்கள் யார் என்றால், பொறுப்புதாரிகள் ஜமாஅத்தாருக்கு துவா செய்ய வேண்டும், ஜமாஅத்தார் பொறுப்புதாரிகளுக்கு துவா செய்ய வேண்டும். பொறுப்புதாரிகள் ஜமாஅத்தாரை விரும்ப வேண்டும், ஜமாஅத்தாரும் பொறுப்புதாரிகளை விரும்ப வேண்டும். இவர்கள் தான் சிறந்தவர்கள். கெட்டவர்கள் மோசமானவர்கள் பொறுப்புதாரிகள் யாரு தெரியுமா? அவர்கள் இவர்களுக்கு ஏற்றுவார்கள், இவர்கள் அவர்களுக்கு ஏற்றுவார்கள், இவர்கள் அவர்களுக்கு பதுவா செய்வார்கள், இவர்கள் அவர்களுக்கு பதுவா செய்வார்கள், இவர்கள் அவர்களை விரும்ப மாட்டார்கள், இவர்கள் அவர்களை விரும்ப மாட்டார்கள். இப்படிப்பட்ட நிலையிலே நாம் இருக்கக்கூடாது கண்ணியமானவர்களே. இது நாலாவது விடயம். ஐந்தாவது, ஒரு ஊர் என்ற அடிப்படையிலே நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஊர் என்ற அடிப்படையிலே, ஒரு ஜமாத், ஒரு நிர்வாகம் என்ற அடிப்படையில் நாம் எல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். குர்ஆனும் ஹதீஸும் குடும்ப உறவை பேசியிருப்பதை போல, பால்குடி உறவை பேசியிருப்பதை போல, சகோதர உறவுகளை பேசியிருப்பதை போல, இஸ்லாம் என்ற இந்த வட்டத்துக்குள் வைத்து இந்த உறவு முறையும் இஸ்லாம் தெளிவாக பேசியிருக்கிறது. முஸ்லீம் முஸ்லீம்களுக்கான உறவு, முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கான உறவு, இதை இஸ்லாம் தெளிவாக பேசியிருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, இந்த உறவு இந்த மஸ்ஜிதினூடாக பலப்படுத்தப்பட வேண்டும், மஸ்ஜிதினூடாக இந்த உறவுகள் எல்லாம் சீர் செய்யப்பட வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளைய கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருப்பமானவர்கள் நெருக்கமானவர்கள் யார் தெரியுமா? இன்ன மின் அஹத்திக்கும் இலைய வஅக்ரபிக்கும் மினி மஜ்லிஸன் யௌமல் கியாமா, நாளைய கியாமத்துடைய நாளையிலே எனக்கு மிகவும் விருப்பமானவர்களும் எனக்கு மிகவும் நெருக்கமானவர்களும், எனக்கு விருப்பமானவர்கள் எனக்கு பக்கத்திலே சுவர்க்கத்திலே இருப்பவர்கள் யார் தெரியுமா? உங்களிலே நல்ல முறையிலே நடந்தவர்கள், ஒரு ஜமாத்தாரா நிர்வாகத்தோடு நல்ல முறையில் நடந்தவர்கள், ஒரு நிர்வாகமா ஜமாத்தோடு நல்ல முறையில் நடந்தவர்கள், ஒரு கணவரா மனைவியோடு நல்ல முறையில் நடந்த கணவன், மனைவியா கணவனோடு நல்ல முறையில் நடந்த மனைவி, ஒரு தொழிலாளியா தன்னுடைய கஷ்டமத்தோடு நல்ல முறையில் நடந்த அந்த தொழிலாளி, ஒரு அரசியல்வாதியா அவருக்கு கீழே உள்ள குடிமக்கள் நல்ல முறையில் அரசியல்வாதி, இவர்கள் தான் நாளைய கியாமத்துனாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் விருப்பமானவர்களும். அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நாளைய கியாமத்துனாலே மீதான் இந்த தராசை, நன்மையின் தராசை, கனமாக்கக்கூடிய அமல், பாரமாக்கக்கூடிய அமல், அஹ்லாக் பண்பாடு. நீங்க மனைவியோடு இப்படி நடந்தீங்க, உங்களோட பிள்ளைகளோடு இப்படி நடந்தீங்க, உங்க நிர்வாகத்தோடு இப்படி நடந்தீங்க, உங்களோட அதிரத்தோடு இப்படி நடந்தீங்க, பள்ளியில கடமை மாதின் ஹாபித்மார் எப்படி நடந்தீங்க, இதுதான் நாளைய கையாமக்குரிய நாளையில எங்க மீதான்ல பாரமான அமல். எனவே கண்ணியமானவர்களே, அஹ்லாக்காக பண்பாடாக நடப்போம். இந்த பண்பாடின் ஊடாகத்தான் நாளைய மறுமையிலே பெரிய ஒரு உயர்வை நிச்சயமாக நாம் எல்லாம் அடைந்து கொள்வோம். எனவே கண்ணியமானவர்களே, நான் குறிப்பாக சுருக்கமாக ஐந்து விடயங்கள் நினைவுபடுத்தினேன். ஒரு மஸ்ஜித் என்பது முஸ்லீம்கள் ஒரு ஊரிலே வாழுகிறார் என்பதற்குரிய அடையாளம் தான் ஒரு ஊரிலே மஸ்ஜித் இருப்பது.
இந்த மஸ்ஜித் அமல்களின் மூலமாக பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த மஸ்ஜிதிலே மனிதர்கள் வரக்கூடிய இந்த மஸ்ஜித், அருளும் அமைதியும் தேடி வரக்கூடிய இந்த மஸ்ஜிதிலே மனிதர்கள் அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். மஸ்ஜிதிலே வீண் பேச்சுக்களை பேசக்கூடாது. மஸ்ஜிதிலே இன்னும் ஒருவருக்கு அநியாயம் செய்வதை இங்கு பேசக்கூடாது. இந்த மஸ்ஜிதினூடாக சமூக சேவைகள், சமூக பணிகள் செய்யப்பட வேண்டும். எனவே வல்லவன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மஸ்ஜிதினூடாக சமூக பணிகள் செய்து மஸ்ஜிதினூடாக அல்லாஹ்வுடைய சுவர்க்கத்தை பெற்றுக் கொண்ட நன்மக்களாக அல்லாஹ் அனைவரையும் கபூல் செய்வானாக. யா அல்லாஹ், நாளைய கியாமத்துடைய நாளையிலே இந்த மஸ்ஜிதுக்கு என்னுடைய உள்ளத்தை நாங்கள் சம்பந்தப்படுத்தி, நம்முடைய பொருளாதாரங்களை சம்பந்தப்படுத்தி, எங்களுடைய கால நேரங்களை சம்பந்தப்படுத்தி செலவழித்து நாளைய கயாமத்துறை நாள் என்னுடைய நிழலுக்கு சொந்தக்கார அடியார்கள் அனைவரையும் கபூசி கொள்வாயாக. யா அல்லாஹ், அவனுடைய மஸ்ஜிதுடைய உரிமைகளை பேணக்கூடிய கூட்டத்தை அனைவரை சேர்த்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், பைத்துல் மால் மஸ்ஜிதுடைய சொத்துக்களை பாதுகாக்கக்கூடிய சிறந்தவர்களாக அனைவரை ஆக்கிக் கொள்வாயாக. யா அல்லாஹ், உங்களுடைய நிர்வாகிகளை கபூசி கொள்வாயாக. முன்னால் வாழ்ந்த, முன்னால் சேவை செய்த நிர்வாகிகளை கபூசி கொள்வாயாக. யா அல்லாஹ், தற்போது நிர்வாகத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கக்கூடியவர்கள் ஏழையவர்கள் ஜமாத்தார் அனைவரையும் கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ், பள்ளிக்கு கால நேரத்தை கொடுக்கக்கூடியவர்களை கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ், பள்ளிக்காவணி பணங்களை கணக்கு பார்க்காமல் அள்ளி கொடுக்கக்கூடியவர்களை, கூடுதலாக கொடுக்கக்கூடியவர்களை கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ், பள்ளிக்காவணி தேடக்கூடிய வருவாயில் ஒரு பகுதியை ஒதுக்கக்கூடியவர்கள் கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ், பள்ளிக்காவணி கால நேரத்தை குறிப்பாக நிர்வாக சபை 3 வருடங்களை கொடுக்கின்ற அவருடைய கால நேரங்களை கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ், அவருடைய புள்ள குட்டிகளை கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ், பள்ளியில கடமை செய்யக்கூடிய முஅஸ்ஸின்மார், ஹதரத்துமார், ஆபிஸ்மார் அனைவர்களையும் கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ், அனைவருடைய முடிவை நல்ல முடிவாக்குவாயாக. யா அல்லாஹ், பள்ளியுடைய கண்ணியத்தை உள்ளத்தில் சதுருவாயாக. பள்ளியுடைய மரியாதையான முறையில் நடக்கூடியவர்கள் ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ், எல்லா நிலைமைகளில் சந்தோஷமான நிலைமையிலும் கஷ்டமான நிலைமையிலும் பள்ளியோடு தரப்பு ஏற்படுத்தி அல்லாஹுடைய சந்தோஷத்தை, அல்லாஹுடைய உதவியை பெறக்கூடிய மக்கள் அனைவரை ஆக்கிக் கொள்வாயாக. آمين آمين وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. قل للكون وقل السلام عليكم ورحمة الله وبركاته. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும். كم فيك سرورا وسلاما وطمئنا.